ஃபேமிலி ஃபர்ஸ்ட் கட்சியின் தென் ஆஸ்திரேலிய மாநில செனட்டர் பாப் டே தனது செனட்டர் பதவியை நேற்று ராஜினாமா செய்துள்ளார். இதனிடையே பாப் டே கடந்த ஜூலை தேர்தலில் முறைப்படி தேர்வு செய்யப்பட்டாரா என்ற ஒரு உயர் நீதிமன்ற சவாலை மேல் சபை எதிர்நோக்கவுள்ள சாத்தியம் ஏற்பட்டுள்ளது. பாப் டேயிற்கு நிதி இணைப்புகள் இருந்த ஒரு கட்டிடத் தொகுதியின் ஒரு பகுதியை தேர்தல் அலுவலகமாக கடந்த தேர்தலின் போது வாடகைக்கு எடுத்திருந்ததாக நம்பப்படுகின்றது. அது உண்மை என நிரூபிக்கப்படும் பட்சத்தில் பாப் டேயின் செயலானது அரசியலமைப்பை மீறிய செயலாக கருதப்படுவதோடு அவருக்கு பதிலாக நியமிக்கப்படும் செனட்டர் அதே கட்சியில் இருந்து தெரிவு செய்யப்படுவார் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இருக்க மாட்டாது. இது பற்றி லேபர் கட்சியின் சட்ட அலுவல்கள் தொடர்பான பேச்சாளர் ரிச்சர்ட் ட்ரீஃபர்ஸ் இப்படி கூறினார்.
When did they first know of the facts? That's the question. When did they first know that this electoral office, which Senator Day has been in for a long time, was a building in which, as is apparently alleged, he had a direct or indirect pecuniary interest? I mean, that's the question. And if it's months and months ago, why didn't they investigate it before now?
தனது தேசிய கட்டட நிறுவனம் சந்தித்துள்ள சரிவினை கையாள்வதற்காகத்தான் தனது செனட்டர் பதவியை ராஜினாமா செய்யவுள்ளதாக பாப் டே கடந்த மாதம் அறிவித்திருந்தார். பின்னர் தொடர்ந்தும் செனட்டர் பதவியில் நீடிக்கவுள்ளதாக கடந்த வாரம் கூறினார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். இதனிடையே தான் எந்தவிதமான தவறோ அன்றி முறைகேடோ செய்யவில்லை என்றும் தனது நிறுவனத்தின் முதலீட்டாளர்கள் காரணமாகவே தான் திடீரென ராஜினாமா செய்துள்ளதாகவும் பாப் டே தெரிவித்துள்ளார். பாப் டேயின் செயலை அரசு மூடி மறைக்க முனைவதாக எதிர்க்கட்சித் தலைவர் குற்றம் சாட்டியுள்ளார்.
I think this government has to explain who knew that there was a problem, how long have they known there was a problem, how high up the food chain in the government have been the attempts to keep this a secret for the longest possible time. Is it right that this government has been able to utilize this senator's votes even though there was concerns about his eligibility?
படகு வழியாக ஆஸ்திரேலியாவை வந்தடைய முற்படும் புகலிடக் கோரிக்கையாளர்கள் ஆஸ்திரேலியாவினுள் வர முடியாத வகையில் அவர்களுக்கு தடை விதிக்கப்படும் என்று பிரதமர் கூறியதற்கு விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இது பற்றிய மேலதிக விவரங்களை பார்வைகள் நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கலாம். இதேவேளை அரசின் இந்த முனைப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து குடிவரவு அமைச்சரின் பிரிஸ்பேன் அலுவலகத்தின் கூரையின் மீதேறி மூன்று பெண்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். போலீசார் அவர்களை கைது செய்ததுடன் இரு பார்வையாளர்களுக்கும் அபராதம் விதித்துள்ளனர். இரண்டு வாரங்களுக்கு முன்னர் மலேசியாவில் காணாமல் போயிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்த ஆஸ்திரேலிய பேக்பேக்கர் ஆண்ட்ரூ காஸ்கெல் நேற்று மலேசியாவின் மூலு தேசிய பூங்காவில் இருந்து அந்நாட்டு மீட்புக் குழுவினரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். டெஸ்மேனியாவைச் சேர்ந்த ஆண்ட்ரூ உடல் மெலிந்த நிலையிலும் கால்கள் காயமடைந்து மற்றும் நகங்களில் தொற்று ஏற்பட்ட மயங்கிய நிலையிலேயே மீட்கப்பட்டுள்ளார். 25 வயதான ஆண்ட்ரூ மலேசிய காட்டினுள் காட்டுத் தாவரங்களை உண்டே தான் நாட்களை கழித்ததாகவும் உயிருடன் தான் திரும்புவேன் என்ற நம்பிக்கையை இழந்திருந்ததாகவும் தெரிவித்துள்ளார். டெஸ்மேனியாவில் உள்ள இவரின் குடும்பத்தார் போலீசாருக்கு கொடுத்த தகவலின் அடிப்படையிலேயே மலேசியாவில் இவரை தேடும் பணிகள் ஆரம்பமாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும்.
And maggots infected, and I've been bitten by a lot of things, but I'm gradually losing strength every day because I haven't been eating much at all. Only these last few days I've picked up a few wild ferns from the jungle.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் வழங்கிக் கொண்டிருப்பது செய்திச் சுருள். பிரிஸ்பேனில் பேருந்து ஒன்றினுள் வைத்து எரித்துக் கொல்லப்பட்ட இந்திய பின்னணி கொண்ட மேன்மீட் அலிஷருக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு ஒன்று நேற்று மெல்பேர்னில் நடைபெற்றது. மெல்பேர்ன் ஃபெடரேஷன் ஸ்குவேரில் ஒன்று கூடிய பெருமளவானோர் மேன்மீட் அலிஷரின் மரணத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என வலியுறுத்தினர்.
There's lots of other drivers that get physically attacked all the time. I mean, not talking just Asian or Indian drivers, even some of the Aussie drivers complain to me that the violence is just getting out of hand.
ஆஸ்திரேலிய வட்டி வீதத்தினை தற்போதுள்ள அதே மிகக் குறைந்த 1.5 வீதத்தில் தொடர்ந்து வைத்திருக்க முடிவு செய்துள்ளதாக RBA ரிசர்வ் பேங்க் ஆஃப் ஆஸ்திரேலியா அறிவித்துள்ளது. நேற்று காலை கூடிய RBAயின் உயர்மட்ட உத்தியோகத்தர்களின் கூட்டத்திலேயே இம்முடிவு எட்டப்பட்டதாக தலைமை அதிகாரி பிலிப் லோ அறிக்கை மூலம் தெரியப்படுத்தியுள்ளார். இந்த அறிவித்தலினால் ஆஸ்திரேலிய பங்குகளின் விலைகளில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதுடன் ஆஸ்திரேலிய டாலரின் பெறுமதி சற்று உயர்ந்துள்ளது. நாட்டையே ஒரு நிமிடம் சம்பிக்க வைக்கும் போட்டி என வர்ணிக்கப்படும் மெல்பர்ன் கிண்ண குதிரைப்பந்தய போட்டி பிளெமிங்டன் ரேஸ் ஹோஸில் நேற்று நடைபெற்றது. நேற்று நடைபெற்று முடிந்த மெல்பர்ன் கப் குதிரை பந்தய போட்டியில் இலக்கம் 17 கொண்ட அல்மாண்டின் என்னும் குதிரை வெற்றி பெற்றுள்ளது. கடும் போட்டியின் பின்னரான மிக குறுகிய வித்தியாசத்தில் அல்மாண்டின் இலக்கம் 13 ஹார்ட் பிரேக் சிட்டி என்னும் குதிரையை வென்றுள்ளது. ஹார்ட் நெல் என்னும் குதிரை 3 இடத்தை பிடித்தது. ரோபர்ட் ஹிக்மாட் ஆல் பயிற்றுவிக்கப்பட்ட அல்மாண்டினை கெரின் மெக்கோவி ஓட்டியிருந்தார். கெரின் மெக்கோவி ஏற்கனவே 2000 மெல்பர்ன் கிண்ணத்தை ப்ரூ என்ற குதிரையுடன் வென்றிருந்த நிலையில் இது அவரது 2 வெற்றியாகும். ஆஸ்திரேலியா முழுவதிலும் இருந்து மட்டுமல்லாமல் உலகெங்கிலும் இருந்து வந்த சுமார் 100,000 பேர் நேற்றைய போட்டியை நேரில் கண்டு மகிழ்ந்தனர்.
City, El Mandan on the outside, they've paired down to fight it out. Heartbreak City, the inside, and El Mandan on the outside. El Mandan and Heartbreak City, what a finish to the Melbourne Cup. El Mandan putting his nose in front of Heartbreak City.
இனி இன்றைய நாணய மாற்று நிலவரம். ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 76 அமெரிக்க சதங்கள், 112 இலங்கை ரூபாய் 62 சதங்கள், 50 இந்திய ரூபாய் 99 காசுகள், 1.06 சிங்கப்பூர் டாலர், 3.20 மலேசிய ரிங்கத். இனி விளையாட்டுச் செய்தி. ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்துள்ள தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணி நாளை ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 1st டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் களமிறங்குகிறது. இப்போட்டி பெர்த் நகரில் நடைபெறவுள்ளது. 2nd மற்றும் 3rd டெஸ்ட் போட்டிகள் முறையே ஹோபார்ட் மற்றும் அடலைட் நகரங்களில் நடைபெறவுள்ளன. மேலும் நியூசிலாந்து, பாகிஸ்தான் அணிகளும் இங்கு வந்து டெஸ்ட், ஒருநாள் மற்றும் T20 கிரிக்கெட் போட்டிகளில் கலந்து கொள்ள உள்ளன. SBS தமிழ் ஒலிபரப்பு ஒலிக்கும் ஆஸ்திரேலியாவின் முக்கிய நகரங்களில் நாளை நிலவும் காலநிலையை பார்ப்போம். பெர்த் வெயிலாந்த காலநிலை 24 செல்சியஸ், அடிலைட் வெயிலாந்த காலநிலை 25 செல்சியஸ், மெல்பர்ன் அநேகமாக வெயிலாந்த காலநிலை 22 செல்சியஸ், ஹோபார்ட் மேகமூட்டமான காலநிலை 18 செல்சியஸ், கன்பரா வெயிலாந்த காலநிலை 23 செல்சியஸ், சிட்னி வெயிலாந்த காலநிலை 25 செல்சியஸ், பிரிஸ்பேர்ன் மேகமூட்டமான காலநிலை 27 செல்சியஸ், டாவின் ஓரிரு மழை, இடியுடன் கூடிய மழை பெய்யலாம், 34 செல்சியஸ். இத்துடன் செய்திச் சுருள் நிறைவு பெறுகிறது.